శ్రుతిధరపతి పార్వతి నిజాదే నిజం బాధాచిద్యత్వై హరణ రూపేణ నిజదే అదస్తే విస్తీర్ణ గురురయమశేషాం వసుమతిం నిదంబ ప్రాగ్భారస్థక ఇది లఘుత్వం నయతి చ. సౌందర్య లహరి ప్రకరణం అత్యద్భుతమాక అంబాళ్ళ దివ్యమైన ஒரு வடிவை ஆச்சாரியால் வர்ணனம் பண்ணி கொண்டிருக்க, வெறும் சரீர வர்ணனம் மட்டும் இல்லது, அதில் ரகசியமாக அநேக சாஸ்திராங்கங்கள் அடங்கியிருக்கு. அதோடு மட்டுமல்ல, இது முக்கியமாக சில பலத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. லோகத்தில் மனுஷர்களுக்கு ஆத்தியந்திகமான துக்க நிவர்த்தி ஏற்படணும். துன்பம் என்கிறது அநேக வழிகளில் அவனை வந்து சேர்ந்து கொண்டிருக்க, சரீரத்தினால சில துன்பங்கள், மானசிக்கமான சில துன்பங்கள், அக்கம் பக்கத்தில் வரக்கூடியதான துன்பங்கள், இவைகள்லாம் அடியோடு போகணுமே ஆனால் அதற்கு ஆத்ம ஜானம் வேணும். ஆனால் அதே சமயத்தில் ஆத்ம ஜானம் என்கிறது அவ்வளோ சுலபமாக கிடைக்கிற பதார்த்தம் இல்லை. நம்ம ஸ்வரூபந்தான் இருந்தாலும் கிடைக்கல. ஏன்னா நம்ம அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம். பராந்து காணி வியதிருண ஸ்வயம்பூ அப்படின்னு பரமாத்மா புலன்களை வெளிநோக்கி சிருஷ்டியிருக்கார், ஆகையால் நாம் உள்ள பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கக்கூடியதான இவனுக்கு அந்த ஆத்ம தத்துவத்தை புரியும்படி பண்ணணும். அப்போ புரியும்படி பண்ணணும்னா அதில் அவனுக்கு ஒரு ஆசை வரும்படி பண்ணணும். எப்படி பண்ணுறது? அப்போ உலகமெல்லாம் நீ எதை பார்க்குறாயோ அது வெளியில் இல்லை, உன்னுக்குள்ளே இருக்கு. அப்படி விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரே துல்லியம் நிஜாந்தர்கதம். கண்ணாடிக்குள்ள உலகமெல்லாம் தெரியுது. நிஜமாக கண்ணாடிக்குள்ளேயா இருக்க? ஒரு பெரிய கண்ணாடியை மாட்டி வச்சோடனே எதிர்க்க இருக்கக்கூடியதான பொருள், வீடு என்ன, அது என்ன, இதுன்னு எல்லாம் தெரியுது. கண்ணாடிக்குள்ளே இருக்கோ? இல்லை. எங்கே இருக்கு? வெளியில் இருக்கு. வெளியில் இருக்கக்கூடியதான உலகம் கண்ணாடிக்குள்ளே காணப்படுறா போல, உங்களுக்குள்ள இதயத்துக்குள்ளே இருக்கிற உலகம் தான் வெளியில் காணப்படும். எதாவது நமக்குள்ள எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் உள்ளே இருந்துட்டு இருக்கு. அந்த உள்ளே இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நாம் பார்க்கணும்னு சொல்லணும். அப்போ நாம் பார்க்குற இந்த பதார்த்தங்கள்லாம் என்ன? ஐந்திரஜாலிக மாய. இந்திரஜாலிகனாக இருக்கிறவன் இதை காட்டக்கூடியதான ஒரு மாய. அந்த மாயினால் எல்லாம் நடக்குமா? நடந்து கொண்டிருக்கு. ஆகையா நாம் எதை எதை பார்க்குறோமோ அதெல்லாம் உள்ள வேற விதமாக இருக்குன்னு அறியணும். உள்ள சூக்ம ரூபமாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தில் அடிக்கட்டை இருக்கு, மேலே தோல் இருக்கு, கிளைகள்லாம் இருக்கு, இலைகள் இருக்கு, விழுதுகள்லாம் இருக்கு, எத்தனை இருக்கு. ஆனால் அவைகள்லாம் எங்கேருந்து வந்தது? ஒரு சின்ன ஆலம் விதையிலேருந்து வந்திருக்கு. ஏஷமகான் நியக்ரோதஸ்திட்டதி. அந்த ஆலம் விழுது கூட எப்படி சார் இவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு எப்படி இருந்தது பாருங்க பார்க்கலாம். அதே விதமாகத்தான் இவ்வுலகமெல்லாம் சூட்சமாக இருக்கு. அந்த சூட்சமாக இருக்கக்கூடியதான உலகமானது ஒரு காரணத்தினால வெளியில் காணப்பட்டது. அந்த வெளியில் காணப்பட்டதுங்கிறத நமக்கு சொல்றதுக்காக தான் குச்சவு சத்ய ஸ்வித்யத்தட்டித்த குற்பாசபிதுரோ கடந்தோர் மூலே கனக கலசாபௌ கலயதா. அம்பாட்டிய சரீரத்தில் ஸ்தனங்கள், அது பிரம காரணமாக இருக்கு. அந்த ஸ்தனங்களுக்கு நடுவில் இடிப்பட்டதான ஆகாசமானது இடம் கிடைக்காமல் அங்கிருந்து கிளம்பி நாபி பிரதேசத்துக்கு வந்ததாம். தபத்ரா தும்பங்காதலமிதி வலக்ஷணம் தனுபவா அப்படி சொன்னதான அந்த ஸ்வரூபமானது சரீரமானது மேலே பருத்தருக்கு நடுவில் இருக்கக்கூடியதான அந்த கட்டிபாகமானது இடுப்பானது சின்னதாக இருக்கு. அந்த சின்னதாக இருக்கக்கூடியதான அந்த கட்டிபாகத்தினால் மேலே இருக்கக்கூடியதான சரீரத்தை தாங்க முடியுமான சந்தேகம் வந்திருக்கான். தபத்ரா தும்பங்கா அலமிதி வலக்ரம் தனுபுவா. அந்த மன்மதனான என்ன பண்ணினா, இந்த சரீரம் தாங்குமோ தாங்காதோ எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயத்தினால வலக்ரம் தனுபுவா திரிதானத்தம் தேவி திரிவழி லவலி வல்லி விரிவா. சாதாரணமாக நம்ம கஷ்டமாக இருக்கவே ஏனால் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல முடிச்சு போடுறோம். அதே போல் அம்பாளுடைய சரீரம் தாங்குமா தாங்காதாங்கிறதுக்காக வயத்தில் மூணு மடிப்பு இருக்கு. அந்த மூணு மடிப்பானது எப்படி இருக்குன்னா, மூணு கொடிகள்னால அது இழுத்து கட்டினா போல காணப்படுறது அப்படிங்கிறார். அப்படின்னா எதற்காக, சரீரத்தில் மேல் பாகத்தினுடைய ஒரு வெயிட்டினால உடஞ்சி போயிடுமோங்கிற ஒரு சந்தேகத்தினால அதை கட்டினா போல மூணு கொடிகள்னால எடுத்து கட்டினா போல காணப்படுறது. இது சாதாரணமாக மேலோட காணப்படும் அர்த்தம். ஆனால் வஸ்துதா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த பிரபஞ்ச திருஷ்யம் இருக்க பார்த்தேளா, இந்த திருஷ்யத்தினால மனுஷன் அவன் மயங்கி விழுந்துருவானோ, அவன் சரியான வழிக்கு வரமாட்டானோ என்பதற்காக அவனுக்கு மூணு குணங்கள்னால, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இந்த மூணு குணங்கள்னால அவனுக்கு இருக்கக்கூடியதான மூணு தாபங்களை, ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் எனக்கூடியதான தாபங்கள் போகும்படி அதோட கட்டிவிட்டார். கட்டியிருக்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம், அத்தனை துன்பங்கள் மனிதனுக்கு வந்த போதிலும் அவன் அதை கேர் பண்ணாமல் மறுபடியும் தன்னுடைய நிலையில் தான் இருப்பான். அப்படிங்கிறதுக்காக த்ரிதானத்தம் தேவி, த்ரிதானத்தம் மூணாக கட்டியிருக்கு, ஸ்ரீவழி மூணு வளையங்கள் மூணு மடிப்புகள். இந்த சரீரத்தில் வயத்து பாகத்தில் மூணு மடிப்புகள் இருக்குது. அது என்ன ஏன் மடிப்பு ஏற்பட்டது, நேராக அப்படியே உட்கார்ல, கொஞ்சம் குனிஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கா. ஏன் குனிஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கா, மேல் பாகம் பாரமாக இருக்கு, அது காரணம்தான். ஆனால் வஸ்துதா என்னென்ன, வினயத்தோடு இருக்கணும். அந்த வினயத்தோடு இருக்கணும்னு காரணம், படித்தவனுக்கு அழகு வினயம், ரொம்ப பலமாக இருக்கிறவனுக்கு தைரியம் இருக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் என்ன, பொறுமை. ஞானே மௌனம் க்ஷமா சக்தவோ அப்படின்னு நிறைய படிச்சிருந்தால மௌனமாக இருக்கணும். யாராவது கேட்டால் தான் படுத்தணும், எனக்கு அத்தனையுமே தெரியுமேன்னு சொல்லப்படாது. யாராவது கேட்டால் ஐயா இங்கே இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பதில் சொல்லணும். உங்களுக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியாதேன்னு அப்படித்தான் பழகணும். எனக்கு அத்தனையும் தெரியும்னு யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய ஒரு அறிவோ அல்லது நல்ல குணங்களோ தானாக வெளிப்படும், நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நகி கஸ்தூரிக்கா கந்தா சபதேன ஞாயதே, கஸ்தூரி இருக்கு அதனுடைய நல்ல வாசனையானது சொன்னால் அட்வர்டைஸ் பண்ணினா தானே தெரியும், தானே தெரியறதோ இல்லையா. அதே போல் சமயம் வந்தால் உங்களுடைய வசத்தை தானாக தெரியும், நாமளாக யாருக்கும் சொல்லிக்க வேண்டியதில்லை. அப்படி அது வினயமாகவே இருந்து வழக்கமாக, இது எதுக்கு சொல்கிறது, தாங்களும் அப்படி இருக்கணும், நான் அதை படித்தேன் இது படித்தேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் சொல்ல வேண்டாம், தானாக தெரியும், சந்தர்ப்பம் வரப்ப தானாக தெரியும். ஆகையால் இந்த வினயத்தினால குனிஞ்சிருக்கலாம். அந்த குனிஞ்சிருக்கிறதுனால கடந்த உதோர் மூலே கனக கலசா பவு கலகதா, அந்த தங்க கலசம் மாதிரி இருக்கக்கூடியதான ஸ்தனங்கள்னால இடிபட்டு தவத்ரா தும்பங்காதலமிதி, இனிமேல் காப்பாற்றுவனே அந்த இடுப்பானது கீழே விழுந்துடுமோ உடஞ்சு விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வலக்னம் தனுபவா த்ரிதானத்தம் தேவி த்ரிவழி வல லவலி வல்லி பிரிவா. அப்படி லவலி, இந்த லவலின்னா கொடின்னு அர்த்தம், லவலி வல்லி பிரிவா. அந்த புஷ்பங்களோட செவந்ததான புஷ்பங்களும் அல்லது வெளுப்பாக இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் பூத்ததான கொடிகளை கட்டின மாதிரி அந்த இடத்துல மூணு விதமாக மூணு மடிப்புகள் இருக்கு. இது விசேஷமாக என்ன சொல்றது, அந்த உத்தமமான ஸ்திரீ லட்சணம் அப்படிங்கிறது. கழுத்துல மூணு கோடு இருக்கணும், வயத்துல மூணு மடிப்பு இருக்கணும், நெத்தியில மூணு கோடு இருக்கணும். அது இருந்ததே ஆனால் உத்தம ஸ்திரீ லட்சணம், உத்தம மனுஷிய லட்சணம், புருஷாளுக்கும் அப்படித்தான். அது இருந்தால் என்ன அர்த்தம், அது இருக்கும்படி தியானம் பண்ணினவாளுக்கு அமிதமான ஒரு சௌபாகியம் வரும். இந்த சௌபாகியம்னு என்னது அது நம்ம பார்த்துக்கணும். சாதாரணமாக சௌபாகியம்னு மாங்கல்யம்னு அர்த்தம் சொல்வா, இல்லை பணம்னு அர்த்தம் சொல்வா, இந்த மாங்கல்யமோ பணமோ அர்த்தம் சொல்றது சௌபாகியத்துல ஒரு அம்சம்தான். நிஜமான சௌபாகியம் இதை விட வேற ஒன்று இருக்கு. என்னது? பகவான அறிந்து கொண்டிருப்பது. ரெண்டாவது பக்தியுடன் இருப்பது. எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்தாலும் மனசுல தைரியத்தை விடாமல் இருப்பது. இவைகள்லாம் சௌபாகியத்துக்கு லட்சணம். நம்ம சௌபாகியம்னு ஏதோ மஞ்சள் குங்குமத்தோட இருக்க பொட்டு வச்சுருக்கோம், இதுதான் சௌபாகியம்னு சாதாரணமாக மாங்கல்யம்ங்கிற அர்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு சௌபாகியம் தான். ஆனால் வஸ்துதாக என்ன, இதுதான் இருக்கணும். நீங்கள் எதை பார்த்தாலும் எந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து பேசினாலே மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அதுதான் சௌபாகியம். ஸோ இந்த சௌபாகியம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லோருக்கும் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அந்த பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். அந்த சௌபாகியத்தை இந்த ஸ்லோகம் கொடுக்கும். அதோட இல்லாமல் இந்திரஜால வித்தியை கொடுக்கும். இந்திரஜாலம், இந்திரஜாலம்னா என்ன தெரியுமோ, நம்ம மேஜிக்னு சொல்லிட்டு இருக்கோம். இது போல மேஜிக் ஆயிரக்கணக்கான மேஜிக்கெல்லாம் இருந்தது மனுஷர்களுக்கு, இப்போ விட்டு போச்சு. அந்த மேஜிக்கெல்லாம் இதுக்கு ஆதாரம் எங்கே? வேதங்கள் தான் சொல்றது. சிந்து தேசத்துக்கு ராஜா ஹரிச்சந்திரனுடைய பேரன் லவணன்னு பேர் அவனுக்கு. அவர் ராஜஸ்தானத்தில் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கார். அப்பொழுது ஒரு மாந்திரிகன் வரான். மாந்திரிகன் வந்து அவருக்கு என்ன பண்ணினார், அந்த தட்டை வச்சுட்டு அதில் தூபத்தை போட்டு அந்த மயில் தோகையினால் வீசினான். வீச்சுட்டு என்ன பண்ணினா, உங்களுக்கு மாயையை காட்டுறேன்னா, எந்த ஒரு வசதியாக இருந்தாலும் ஒரு தத்துவம் வசதியாக அறிந்தாலும் அதை ராஜாவுக்கு காட்டணும்னு ஒரு வழக்கம் இருந்தது. ராஜாவுக்கு காட்டினா என்ன ஆகும்னா, ராஜா ஏதாவது சம்பாவனை பண்ணுவார், ராஜாஸ்ரயம் கிடைக்கும், எனக்கூடியதான சரி காட்டுங்க. அந்த புகையை போட்டு அந்த மயில் தொகையினால் வீச்சினான். வீச்சினதுமே மயக்கத்தை அடைஞ்சார் ராஜா. அவன் வீச்சுட்டே இருக்கார். அந்த பக்கத்தில் இருந்து சிந்து தேச சாமந்த ராஜா, இவர் தான் சக்கரவர்த்தி, சாமந்த ராஜா வர வந்ததுமே என்ன பண்ணினார், எங்கிட்ட சிந்து தேசத்துலேருந்து வந்ததான அழகான குதிரை இருக்குது, அதில் ஏறு நீங்கள் ஊரை உலாவிட்டு வாங்குங்கிறார். அழகாக இவருக்கு குதிரை என்ன பைத்தியமோ இல்லையோ, ஏறி உட்காந்துருக்கார், வேகமாக போச்சு. இந்த மனுஷன் குதிரையெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டாமோ, பார்க்கலை, ஏறி உட்காந்தார். அது பட குதிரை சவாரி பண்ண தெரியும் போயிட்டார். இந்த மவுண்ட் ரோடில் மன்ரோ ஸ்டாச்சுன்னு இருக்கோம் இல்லையோ, ஸ்டாச்சு எல்லாம் கட்டியாச்சு, ரொம்ப அழகாக கட்டியாச்சு. கடைசியில் என்னடாச்சுன்னு, அதில் என்னாச்சுன்னு, அதை காலில் வச்சுக்கக்கூடியதான இது வெள்ளி இல்லையாம், அவன் கட்டலை பாவம். அந்த ஸ்டாச்சு கட்டுறோம், அதை மறந்து விட்டான். எல்லாம் மீதியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. அது மாதிரி ஏறி உட்கார்ந்தார். இவர் பாட்டுக்கு போகிற காலம் மறந்து சாயங்காலம் வரைக்கும் ஜம்முன்னு போயிட்டே இருக்கார். சாயங்காலம் ஆகிடுச்சு. அப்போ தான் பிடிக்கிறார், கடிவாளத்தை பிடிக்கணும் தான் கடிவாளம் காணும். குதிரை எப்படி சார் நிறுத்தர், இந்த ராஜாவுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் அது வேகமாக போயிட்டே இருக்க நல்ல ஜாதி குதிரை விவகாரம் கொடுக்க. அது என்ன பண்ணினால், அது இழுத்தது காதை பிடிச்சி இழுத்து பார்க்கற ஒன்று நிற்கலை, அது கடிவாளத்தை இழுத்தால் தான் நிற்கும், அது கடிவாளமே காணும். என்ன பண்ணுறது, அப்படி போகும்பொழுது கார் நிட்டில் பெரிய மரங்கள் கொடிகள்லாம் இருக்கிற இடத்த நடுவாக போச்சான். அந்த ஆலமரத்தினுடைய விழுதை பிடிச்சுண்ட, பிடிச்சுடுதுமே அந்த குதிரையை விட்டு போயிடுது. கங்கா நதியில் ஸ்நானம் பண்ணினவனுடைய பாபங்கள்லாம் அவனை இட்டு விட்டு போயிடுமோ, அதே போல் இவனை விட்டு குதிரை போயிடுதுன்னு நான் சொல்லலை. யோக வாசத்தில் கதையில் சொல்லிட்டு இருக்கார். இவர் என்ன, அதை விழுந்து கீழே விழுந்து பார்த்தா ஒரே ஜலமாக இருக்கான், எங்கே பார்த்தாலும் ஜலமாக இருக்கான். ராத்திரி வேடை, எவ்வளோ ஜலம், எவ்வளோ ஆழம்னு தெரியாது. எப்படி சார் இறங்குறத, ஒருவேளை இறங்கியது ரொம்ப ஆழமாக சமுத்திரம் மாதிரி இருந்தது தான் என்னாச்சு. சரி காலமே வரட்டும்னா ராத்திரியெல்லாம் தொங்கிண்டே இருக்காரா மனுஷன். பார்த்தீங்களா ராஜாவனுடைய கதி என்னாச்சு, காலம்புற இழுக்கிறார், சூரியோதயம் ஆச்சு. சூரியோதயம் ஆன பிறகு அங்கே ஒரு பெண்ணு போயிட்டே இருக்கார், ரொம்ப பசி, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்டேன். கேட்டால் கொடுக்கறதுக்கு இது ஹோட்டல் இல்லைங்கிற அந்த பொண்ணு, என்னத்தை பண்ணுறது, என்ன என்ன கல்யாணம் பண்ணால் சாப்பாடு கொடுக்குறேன்னு. இவர் பார்த்தார், நானும் க்ஷத்திரியன் ராஜா, நீனும் ஒரு சாதாரண பெண்ணு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறியேமாறு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாதுன்ட்டு. அங்கே பார்த்தா யாரும் மனுஷ சஞ்சாரமே கிடையாது அந்த ஊரில். சரின்னு இறங்கினார். மெல்லமாக அவள்கிட்ட சாப்பாடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சரி சாப்பாடு கொடுத்தா அவன் அப்பா கிட்ட போனார். சரி எல்லாரும் வந்து கல்யாணம், அந்த அதுலேயே இருந்து விட்டார் சுவாமி. மூணு குழந்தைகளை பெற்றார். இப்படி ஒரு பத்து வருஷம் கொடுத்த நான் நடத்தினார். ராஜா போயிட்டார், எல்லாம் போய் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அதே மாதிரி நடந்தார், கொடுத்த நான் நடத்தினார். அப்புறம் என்ன ஆச்சுன்னார், அந்த ஊரில் கிராமம் வந்துடுது இவா இருக்கிற இடத்துல. மழையே இல்லை, சாப்பாடு கிடைக்கல, அங்கே இருக்கிறவாள் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பித்தார். இவரும் போனார் இன்னொரு இடத்துக்கு ஆத்துக்காரியோட. என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துல போய் ஒரு பனை மரத்துக்கு கீழே படுத்துட்டுருக்கார். படுத்துட்டு பொழுது முதல் ரெண்டு குழந்தைகளும் அம்மாவை பிடிச்சோண்டு படுத்து தூங்குறது, இந்த கடைசி குழந்தை தூங்கலை. இவர்கிட்ட வந்து ஒவ்வொன்றும் அழகு, எனக்கு இப்போ சாப்பிட வேணும் அப்படிங்கிறது, கடிக்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. இது மேலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு தான் மரணத்துக்காக உத்தியுக்தனாய் அங்கே கொடிகள் இது கட்டைகள்லாம் கொண்டு வந்து நெருப்பு இதில் குதிக்க குதித்தார் சார். அவ்வளோதான், அந்த நெருப்பு கொல்லப்பட்டது ஆண் எழுந்துட்டார். என்னடாண்ணார், சிம்மாசனத்தில் ராஜா உட்காந்தார் எழுந்துட்டுருக்கார். அவன் பண்ணினதானே மாய எத்தனையும். அவர் கேட்குறார், ராமன் சும்மா விடலேன்னு. ரைட்டு, ராஜாவுக்கு இப்படி மாயை ஏன் வரணும்? இந்த மாயை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான பாபத்தை என்ன பண்ணினார் அவர்? நல்ல மாயையாக அனுபவிச்சிருக்கலாமே. இப்படி ராஜாவாக பிறந்தவர் இவ்வளவு தூரம் கட்டப்பட்டு அந்த மாயிலையும் மேஜிக்கே பார்க்கட்டும் சார், சிரிக்கிற போல மேஜிக் வர வேண்டாமா, தான் கட்டப்பட்ட போல மேஜிக் வருதுன்னார். இல்லை, இந்த ராஜா அவர் தாத்தா பண்ணினதான அஸ்வமேத யாகத்தை பார்த்துருக்கார், இந்த ராஜசூய யாகத்தை பார்த்தார், தானும் ராஜசூய யாகம் பண்ணணும்னு நினச்சார். நான் ராஜசூய யாகம் பண்ணின வாளுக்கு என்ன ஆச்சுன்னார், அவர் பண்ண முடியல. ஆகையால் என்ன பண்ணார்னார், ஒரு இடத்துல உட்காந்து ராஜசூய மந்திரங்கள்லாம் சொல்லி தனக்குத்தானே மனசினாலேயே யாகம் பண்ணினார். மானசிகமாக யாகம் பண்ணினதுனால ராஜசூய யாக பலம் இவருக்கு வந்திருக்கு. ஆனால் ராஜசூய யாகத்தில் யார் ராஜசூய யாகம் பண்ணினாலும் 12 வருஷம் கஷ்டப்படணும்னு இருக்கு. ஏன்னா அவனுடைய பிராரப்தமெல்லாம் இந்த ஜென்மாவிலேயே எங்கேயே முடிச்சுக்கணும் அவன், ஏன்னா அது அடுத்ததாக பிரம்மலோகம் அவனுக்கு. அதனால தான் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணினார், 12 வருஷம் அனுபவிச்சாரோ இல்லையோ. ஹரிஷ்சந்திரர் பண்ணினார், 12 வருஷம் அனுபவிச்சாரோ இல்லையோ. வரிசை இதெல்லாம் வரிசையில் லிஸ்ட் கொடுத்துருக்கு. நமக்கு என்ன தெரியும்னா, மீமாம்சா சாஸ்திரத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் யோக சாஸ்திரத்தில் இருக்கு. ஆனால் யோக வாசிட்டம்னா எப்படின்னா, காந்தா சம்ஹிததயா உபதே ரயுஜே. வேதமெல்லாம் எப்படி இருக்குன்னா ராஜசம்ஹிதைன்னு பேர். அது ஒரு காரியத்தை பண்ணணும், பண்ணலைன்னு சொன்னால் தலையெடுத்துரும் ராஜா, அவ்வளோதானே. அதே போல் நம்ம மற்ற புராணங்கள்லாம் இருக்கு பார்த்தால, அவைகள்லாம் என்னென்னா அதெல்லாம் மித்திர சம்ஹிதை, ஃப்ரெண்டு மாதிரி. அது என்ன பண்ணோம்னா, சமயம் பார்த்து அட்வைஸ் பண்ணுவார், பண்ணினா பண்ணுங்க இல்லைன்னா இல்லை, 2-3 தரம் அட்வைஸ் பண்ணுவார், நமக்கு பண்ணுறா போல தூண்டுவார். ரைட். அதை விட இந்த வாசிஷ்டம்லாம் எப்படின்னார், இது காந்தா சம்ஹிதையா உபதேசிட்டு ஒரு ஆத்துக்காரியால் சமயம் பார்த்துண்டு அந்த அவருக்கு சொல்லி தன் காரியத்தை எப்படி நடத்திப்பாளோ அதே போல் கதை கதையாக சொல்லி உங்களை தர்மத்தில் ஈடுபடுத்தப்படும், நீங்கள் நிச்சயமாக இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும்படி கொள்வார். அதுதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடியதான பெண்மணிகள்னா அவள் எப்படின்னா, எப்படியாவது ஆத்துக்காரரை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவோம். எத்தனையோ வீட்டில் நடக்கிறது, குபுத்ரோ ஜாயே தத் வதி தபி குமாதா நபவதி அப்படின்னா, கெட்ட பையன் பிறக்கலாம், ஆண் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் பெண்ணு ஒரு நாளும் கெட்டவளாக இருக்க மாட்டான். பெண்ணு கெட்டவளாக ஆகணும்னு அதை கெடுக்கிறவன் இவன் தான். அதனால தான் ஸ்ரீ சுதுஷ்டா சுஜா ஸ்நேவா கௌந்தேய ஜாயதே வர்ண சங்கரா அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறாருன்னா, அதுக்கு காரணம் இவன் தான். இப்படி அந்த ராஜசூயகம் பண்ணினத்தினால இவருக்கு கஷ்டம் வந்தது, இவர் மானசிகமாக பண்ணியிருக்கார். ஆகையால் என்ன பண்ணணும்னு, மானசிகமாக துன்பத்தை அனுபவிக்கணுமா, அதுக்காக ஒரு மாயை அனுபவித்தார். இப்படி 12 வருஷங்கள் இவர் அந்த செண்டால் கண்ணியோடு இருந்தா போலையும் கஷ்டப்பட்டா போலையும் இப்படி வந்து அவர் இருந்தது. அப்படி ஏற்பட்டு பிறகு அந்த ரவணனுக்கு இப்படி உயர்ந்ததான ஒரு சுரூபம் வந்ததுன்னு சொல்கிறான். அப்படி லோகத்தில் மேஜிக்குன்னு சொன்னால் அது தப்புன்னு இல்லை. இப்போ ரொம்ப பேர் மேஜிக்குன்னு அதை நம்ம இது பண்ணப்படாதுங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கா, என்ன பண்ணுறது இவெல்லாம் மேஜிக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வர. அதே போல் சர்க்கஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணப்படாது, ஏன்டா அவன் பிராணிகளை இன்சம் பண்ணுறான், எத்தனையோ பிராணிகளை யாரோ இன்னும் இது பண்ணிருக்கார், ஆனால் இதை மட்டும் பண்ணப்படாது அப்படிங்கிற ஜனங்களுடைய மனப்பான்மையை நாம் ஒன்றும் சொல்லப்படாது. ஆனால் இந்த மேஜிக்குங்கிறது பை நேச்சர் அது கெடுதல் இல்லை. இந்த மேஜிக்குங்கிறது கூட அது இப்போ தினத்தில் ஏமாத்துறதா இருந்தாலும் அதனால ஒரு நல்லது நடக்கிறது. அந்த மேஜிக் சம்பர வித்யை சம்பர மாயான்னு உண்டு. அப்படிப்பட்டதான மாயைகளெல்லாம் எதுக்குன்னு இதை காமிச்சா உங்களுடைய ஒரு பாப கர்மா போகிறதுக்காக உபயோகப்படுத்தினேன். அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால ஏற்படுமா, அந்த வித்தியைகள்லாம் இந்த ஸ்லோகத்தினால தானாக வரும், அதுக்காக வயது பழவோ பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லலை. இதில் விசேஷமாக இந்த அம்சங்கள் நிறைய கதைகள் எப்படி நிறைய மேஜிக்கெல்லாம் பாதிப்பாது கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்க, ஆகையால் அப்படிப்பட்டதான் யோகமாயா மகாமாயா. இந்த யோகமாயா கிருஷ்ணனுடைய ஜீவி சரித்திரத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும் பொழுது நாலஞ்சு தினம் அம்மாவுக்கே காட்டியிருக்க. ஊரில் முழுக்க இருக்கக்கூடியதான அந்த காடு காட்டு தீயை தானே குடிச்சுவிட்டார். இதெல்லாம் சாதாரணமாக முடியுமா சார்? அதான் விசேஷமாக அந்த மாயிகமான செயல்கள் எத்தனையோ நடக்கிறது. இந்த மாயையை பேதனம் பண்ணினவர் சுப்பிரமணிய சுவாமி. அந்த ஆயிரம் அண்டங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான தாரகாசுரம், அந்த தாரகன் ஒரு அண்டத்தில் ஒரு லோகத்தில் இருந்து ஒரு பானத்தை போடுவானா, போட்டதான ஒரு பானத்தை திருப்பி இவர் அந்த இடத்துக்கு போடுறதுக்குள்ள அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவானா, இப்படி மாயையை பண்ணினார். மாயா யுத்தத்தினால ஜெயிக்க முடியலை. அப்பொழுது அம்பாள்கிட்ட வந்து கேட்குறான். கேட்கும் பொழுது அம்பாள் தன் கையில் இருக்கக்கூடியதான சக்திங்கிற ஒரு ஆயுதம், அதுதான் தமிழில் வேல்னு சொல்கிறான். அந்த சக்தியை சக்தி வேல்னு பேர் வச்சுட்டேன். நான் ஒன்றுமே புரியலை எனக்கு, சக்திங்கிறதுக்கு தான் வேல்னு பேர். அவர் நம்ம அப்படி பேர் வச்சுட்டுருக்கார் இருக்கட்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் இது விசேஷமாக சக்தி வேல், தங்க வேல், வெள்ளி வேல், ஏதோ வச்சுட்டுருக்கார், வெற்றி வேல், எத்தனையோ வேல் இருக்குது தெரியல. என்ன சுவாமின்னார், அதுக்கெல்லாம் கதை இருக்குன்னு கந்த புராணம்னு தமிழில் எழுதியிருக்கார், தர்ஜமா பண்ணியிருக்காரு. அதில் விசேஷமாக பலங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது அப்படி பூஜை வச்சுட்டுருக்கா, அந்த பேரை வச்சுட்டுருக்கா. இந்த ஊரில் ரொம்ப விசேஷம். ஆனால் வேதத்தில் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் அப்படின்னு எல்லா மந்திரங்களுக்கும் அத்தியந்த உயர்ந்ததான ஒரு மந்திரமாக பிரம்மண்ய மந்திரமாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக சுப்பிரமணியம்னு சொன்னால் பிரம்மந்தான் பிரம்மண்யம். பிரம்மாங்கிற சப்தத்துக்கு சுவார்த்தேண்ய பிரத்தியம் வந்து பிரம்மண்யம்னு ஆச்சு. அந்த பிரம்மண்யமே சகுணஸ்வரூபமாக இருந்தால் சுப்பிரமணியம்னு ஆச்சு. அந்த சுப்பிரமணிய ஸ்வரூபம் ரொம்ப வசதியான அறிவு கட்டியான ஒரு ஸ்வரூபம். அம்பாளை கொடுத்து கேட்டதுமே அம்பாள் இந்த வேலை கொடுத்தார். திருச்செந்தூரில் போய் யுத்தம் பண்ணிட்டே அந்த வேலை போட்டார். இது வரைக்கும் அவன்கிட்ட இந்த விஷயம் கிடையாது. மாயையில் ரொம்ப வசதி இருக்கிறவன், ஆனால் தெரியாது. என்ன பண்ணினார், இந்த வேலை போட்டதுமே அடுத்த கட்சம் அவனுடைய மாயையெல்லாம் அழிச்சுடு. மாயையெல்லாம் அழிச்சது எதுக்கு வந்து நிற்கிறான், ஒரே பானம் போயிடுது. எனக்கு ரெண்டா பணம் எதை தாங்க முடியலையோ அவருடைய ஒரே பானத்தில் முடிச்சு விட்டார்னா சுப்பிரமணியேஸ்வரர். அதை எடுத்துட்டு வர வரும் பொழுது பரமேஸ்வரனை பார்க்காம நேராக அம்பாட்டை வந்து விட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் ஆயிடுத்து. நைவேத்தியமான பாகத்தை அது திரும்பியும் சண்டீஸ்வரனுக்கு பிரசாதம் ஒரு பங்கு கொடுத்தார். கொடுத்துடுத்து வந்து பண்ணுவோம். இங்கே வந்தார், நேராக அங்கே போனால் என்ன பண்ணுவாரான் பரமேஸ்வரன், சண்டீஸ்வரன் பாகத்தை எடுத்து பையனுக்கு கொடுத்துருவாராம். பஜியோட வந்திருக்கார். அப்புறம் சண்டீஸ்வரனுக்கு பாகம் இல்லாமல் போயிட்டான் அன்னைக்கு. ஆகையால் என்ன பண்ணார், அங்கேருந்து நேராக அங்கே வேண்டாம் அப்பாவுக்கு அப்புறம் சொல்லிக்கிறான், நம்ம ஜெயிச்சானே அம்பாட்ட வந்தாடா. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்ட அவரோட ஆசீர்வாதம் பண்ணி, இப்போ விசேஷமாக இந்த சக்தி உங்கள்கிட்டயே இருக்கட்டும், அது என்னுடைய இதானா அந்த யோகமாய உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாயாபேதகமான ஒரு சக்தியை கொடுத்தார். அதனால தான் சுப்பிரமணிய சுவாமிக்கு அநேக சக்திகள் இருந்த போதிலும் விரீம் எனக்கூடியதான பீஜம் அம்பாள் அவருக்கு கொடுத்தது. பிரியுங்கிறது அம்பாளுடைய பீஜம், புரியுங்கிறது சுப்பிரமணிய சுவாமி பீஜம் அப்படின்னு விசேஷமாக இந்த பீஜ லட்சங்களை ரகசியம் சொல்லப்படாது. ஆனால் இதை மட்டும் இந்த பீஜமானது ரொம்ப வசத்தின்னு அவர் சூத சம்ஹீதையில் விசேஷமாக சொல்லப்பட்டார். புராணோக்தமாக இருக்கன்னா அது சொல்லலாம், தந்திரோக்தமாக இருந்தாலும் வேதோக்தமாக இருந்தாலும் ரகசியமாக தான் சொல்லணும். இது புராணோக்தமாக இருக்குது, சூத சம்ஹீதை விசேஷமாக சொல்லியிருக்கார். அதில் சங்கர கண்டம்னு ஒரு கண்டம், அதில் விசேஷமாக இந்த அம்சங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி இந்த மேஜிக்கை விசேஷமாக கொடுக்கக்கூடியதான சக்தி, இதை நம்ம பார்க்கறதுனால நம்ம மனசில் இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் ஒழியும். அதற்காக தான் இந்த மந்திரம் விசேஷமாக சொல்லியிருக்கேன். குருத்வம்